ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாச்சி உமக்கே.
யோவான் நற்செய்தி 12:1-11 வரையுள்ள இறை வார்த்தைகள். பாஸ்கா விழாவுக்கு 6 நாட்களுக்கு முன்பு இயேசு பெத்தானியாவுக்கு சென்றார். அங்குதான் இயேசு லாசரை உயிர்த்தெழச் செய்தார். அங்கு அவருக்கு விருந்து அளிக்கப்பட்டது. மார்த்தா உணவு பரிமாறினார். இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுடன் லாசரும் இருந்தார். மரிய அலாமுச்சை என்னும் கலப்பற்ற விலையுயர்ந்த நறுமண தைலம் ஏறக்குறைய 320 கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடிகளில் பூசி அதனை தமது கூந்தலால் துடைத்தார். தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது. இயேசுவின் சீடருள் ஒருவனும் அவனை காட்டிக் கொடுக்க இருந்தவனுமான யூதாஸ் இஸ்காரியோத்து இந்த தைலத்தை 300 தனாரியத்திற்கு விற்று அப்பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்க கூடாதா என்று கேட்டான். ஏழைகள் பால் கொண்டிருந்த அக்கறையினால் அல்ல, மாறாக அவன் ஒரு திருடனாய் இருந்ததனால் இப்படி கேட்டான். பணப்பை அவனிடம் இருந்தது. அதில் போடப்பட்ட பணத்திலிருந்து அவன் எடுத்துக்கொள்வது உண்டு. அப்போது இயேசு, மரியாவை தடுக்காதீர்கள், என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும். ஏழைகள் உங்களோடு என்றும் இருக்கிறார்கள், ஆனால் நான் உங்களோடு என்றும் இருக்கப் போவது இல்லை. இயேசு அங்கு இருப்பதை அறிந்த யூதர்கள் பெரும் திரளாய் வந்தார்கள். அவர்கள் இயேசுவை முன்னிட்டு மட்டுமல்ல, அவர் உயிர்த்தெழச் செய்திருந்த லாசரை காண்பதற்காகவும் வந்தார்கள். ஆதலால் தலைமை குருக்கள் லாசரையும் கொன்றுவிட திட்டமிட்டார்கள். ஏனெனில் லாசரின் காரணமாக யூதர்களிடமிருந்து பலர் விலகி இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து செயலாக்க இதோ என்னோடு பயணிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டுகிறேன். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி வாசகமானது இயேசுவின் இறுதி 7 நாட்களில் நடந்த நிகழ்வுகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. பெத்தானியாவை நோக்கி இயேசு ஆண்டவர் பயணிக்கிறார். விவிலியத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னால், பெத்தானியா என்கிற இந்த நகரம் ஒரு விதத்தில் இயேசுவுக்கு சற்று நெருக்கமான ஒரு நகரமாக கூட நாம் பார்க்க முடியும். மேரி மேக்தலின் இந்த பகுதியை சார்ந்தவர் தான். அதையும் கடந்து இயேசு ஆண்டவருடைய நண்பராக இருக்கிற குடும்பமே நண்பராக இருக்கிறது. லாசர், மார்த்தா, மரியா இவர்களும் இந்த பகுதியை சார்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த வாசக பகுதியானது சற்று முன்னாடி போய் பார்த்தா தான் நமக்கு புரியும். லாசரை ஆண்டவர் 3 நாள் கல்லறையில் இருந்த நிலையில் அவருக்கு உயிர் கொடுத்த பிறகு உயிர் பெற்ற ஒரு லாசராக, உயிர்த்தெழுந்த லாசராக இருக்கிறான். அவருடைய வீட்டில் அவருக்காக ஒரு விருந்து ஏற்பாடு செய்யப்படுகிறது. இந்த விருந்தானது இயேசு எருசலேமை நோக்கி பயணிக்கிற இந்த நாட்களில் பெத்தானியாவில் தன்னுடைய நண்பருடைய வீட்டிற்கு விருந்து உண்ண செல்கிற பொழுது நடந்த நிகழ்வுதான் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட இந்த வாசகமாக இருக்கிறது. கடவுளின் சித்தத்தை ஏற்று, அவருடைய சத்தம் கேட்டு, அவர் சித்தம் நிறைவேற்ற கடவுள் நடந்து கொண்டிருக்கிற இந்த 7 நாள் பயணத்தின் ஒரு பகுதியை இப்போது நாம் தியானிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வாசகத்தை பார்க்கிற பொழுது விருந்துக்கு போகிறாங்க. போன இடத்தில் மார்த்தா அவருடைய கால்களில் எண்ணெய் ஊற்றி தூய்மைப்படுத்தி நிகழ்வும், அதற்கு யூதாஸ் என்ன ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார் என்பதையும் நாம் வாசிக்க கேட்டோம். மார்த்தாவுடைய அந்த காரியம் பின்னாடி யோசிக்கப்படும். முதல் பகுதியாக நாம் யூதாஸை பற்றி நாம் கொஞ்சம் யோசிக்கலாம். பல நேரங்களில் யூதாஸை பற்றி நெகட்டிவாக நமக்கு நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்கத்தான் செய்கிறது. அதனுடைய பின்புலத்தோடு நாம் இன்றைக்கி கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பைபிளில் குறிப்பாக அந்த புதிய ஏற்பாட்டில் வாசித்து பார்த்தோம்னா 7-8 யூதாஸ் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமான ஆட்களை பற்றி நான் சொல்கிறேன். முதல் காரியம், இயேசுவின் சீடனாக இருந்த மற்றொரு யூதா அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அதே போல் திருத்தூதர் பணி 9வது அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அங்கு பவுலடியாரோடு ஒரு யூதா அவருடைய பயணத்துக்கு வருவார். அதே திருத்துதர் பணியில் 15வது அதிகாரத்தில் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் அங்கும் ஒரு யூதாவை பற்றிய ஒரு குறிப்பு இருக்கும். அதையும் கடந்து யூதாவின் வழியில் ஆண்டவர் வருகிறார் என்கிற செய்தியும் கொடுக்கப்பட்டிருக்கும். இவற்றோடு சேர்த்து இன்றைக்கு நான் வாசிக்க கேட்ட யூதாஸ் இஸ்காரியோத் என்கிற இந்த பெயரும் நமக்கு ரொம்பவும் பரிச்சயமான ஒரு பெயராக இருக்கிறது. இந்த யூதாஸுக்கு மட்டும்தான் ஊர் அடைமொழியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. யூதாஸ் என்பது அவருடைய பெயர். இஸ்காரியோத் அப்படின்பது அவர் வந்திருக்கிற அவர் பிறந்த அந்த ஊரினுடைய பெயராக சொல்லப்படுகிறது. இன்னைக்கு கூட நிறைய அடைமொழிகள்லாம் வைக்கிறோம் இல்லையா. இன்னைக்கு நம்முடைய சீஃப் மினிஸ்டருடைய பெயர் கூட எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி என்பது ஊருடைய பெயர். திண்டுக்கல் சீனிவாசன் அப்படின்றாங்க இல்லையா, ஊருடைய பெயர் முன் வருகிறது. ஒரு சில குருக்கள் கூட அந்த பெயரை வச்சிருக்கிறாங்க. மதுரை ஆனந்தம் அப்படின்னு ஒரு குருவானவர் இருக்கிறார். குடந்தை ஞானி அப்படின்னு குருவானவர் இருக்கிறாங்க. அவங்கனா தன்னுடைய ஊரை அடைமொழியாக வைத்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதுபோல யூதாஸுக்கும் இந்த ஊருடைய பெயர் வந்து அடைமொழியாக கொடுக்கப்படுகிறது, யூதாஸ் இஸ்காரியோத். இது ஒரு அடைமொழி. ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அடைமொழி யூதாஸ் அப்படின்னாவே காட்டி கொடுக்குறவர், காட்டி கொடுத்தவர் அப்படின்ற ஒரு பார்வை நம்ம எல்லாருக்குள்ளாகவும் இருக்கிறது. சரி, அப்போ இயல்பான ஒரு கேள்வி வரும் பாருங்களேன். இயேசு ஆண்டவர் 12 சீடர்களையும் தேர்ந்தெடுத்தார் இல்லைங்களா. அந்த 12 சீடர்களையும் தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக ஏதோ பார்க்குறவங்க வந்தவங்க போனவங்களெல்லாம் அவர் சீடராக தேர்ந்தெடுக்கவில்லை. சீடர்களாக நிறைய பேர் இருந்தாங்க, ஆனால் 12 பேரை தான் அவர் அப்போஸ்தலராக தேர்ந்தெடுத்தார். இந்த 12 பேரை தேர்ந்தெடுப்பதற்கு நிறைய பேர் இயேசுடைய வார்த்தையை கேட்டு அவரை பின்தொடர்ந்து வந்தார்கள். அவருடைய செயல், அவருடைய வார்த்தையினுடைய வேகம், அவர் எடுக்கிற நிலைப்பாடு, இவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு தாகத்தோடு, ஒரு விடுதலை வேட்கையோடு அல்லது வார்த்தை குறித்த ஒரு தாகத்தோடு இருந்தவங்க நிறையா பேர் இயேசாண்டவரை வந்து அந்த நாட்களில் பின்தொடர்ந்து வந்தார்கள். அவரை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் எல்லாரும் அவர் கூடத்தான் இருந்தாங்க. அதுக்கு நிறைய விவிலிய பின்னணி இருக்கிறது. லூக்கா நற்செய்தி 10:17 வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அங்கெல்லாம் 72 சீடர்கள் அவரை பின்தொடர்ந்த செய்தியெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த 12 பேரை இயேசாண்டவர் சிறப்பான விதத்தில் தான் தேர்ந்தெடுத்தார். லூக்கா நற்செய்தி 6:12 12:13 வசனத்தில் வாசித்தோம் என்று சொன்னால், அவர் இரவெல்லாம் ஜெபித்த பிறகுதான் தன்னுடைய சீடர்களை தேர்ந்தெடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு அப்புறம் தான் இந்த சீடர்களுடைய பெயர் ஒன்றன் பின் ஒன்றாக வருகிறது. அப்போ நமக்குள்ள ஒரு கேள்வி வரலாம், இரவெல்லாம் ஜெபித்த பிறகும் தேர்ந்தெடுத்த இந்த 12 ஒரு ஆடு இப்படி கருப்பாடாக இருந்து விட்டதே அப்படின்ற ஒரு கேள்வி கூட வரலாம். அதற்கான பதில் நாம் பின்னாடி பார்க்கலாம். யோவான் நற்செய்தி 15:15 சொல்கிறோம் இல்லையா, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் அப்படின்னு ஆண்டவரே சொல்கிறார். அப்போ எல்லாரையுமே, அவரோடு இருந்த எல்லாரையும் அவர் தான் தேர்ந்தெடுத்தார். கடவுளுடைய கணிப்பு எப்படி தப்பாய் போகும், அவருடைய தேர்வு எப்படி தப்பாய் போய்விடும் என்கிற ஒரு கேள்வியும் நமக்குள் வரும். இருந்தாலும் கூட அவனுடைய எண்ணத்தை அறிந்து யூதாசுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அப்போ இந்த சீடர்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்த பிறகு அவர்களுக்கு எந்த மாதிரி பயிற்சி கொடுக்கிறார் என்று சொன்னால், தன்னோடு இருக்கவும் தான் சொல்வதை கேட்கவும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். இப்படி இருக்கிற சீடர்களுக்கு பணிக்கு அவர்களை அமர்த்துகிறார் அல்லது அனுப்புகிறார் என்று சொல்ல வைத்துக்கொள்ளலாம். தான் தேர்ந்தெடுத்த சீடர்களை பணிக்கு அனுப்புகிறார். எந்த பகுதி என்று சொன்னால், மத்தேயு நற்செய்தி 10:5-15 வரையுள்ள இறைவார்த்தைகள், லூக்கா நற்செய்தி 9:1-6 வரையுள்ள இந்த இறைவார்த்தை பகுதிகளாக வாட்சிங்க அப்படின்னா, தான் அழைத்த சீடர்களை அவர் பணிக்கு அவர்களை அனுப்புவதற்கு முன்பாக நிறைய அவர்களுக்கு அறிவுரைகள் கூடுகிறார். மிதி எடுத்து செல்லாதீங்க, தடி எடுத்து செல்லாதீங்க, பணப்பை எடுத்து செல்லாதீங்க, போற இடத்துல இந்த மாதிரி பணி செய்யுங்க, அவங்களை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் அங்கே இருங்க, இல்லைன்னா வரும்போது தூசியை தட்டி விட்டுட்டு வாங்க, நான் உங்களுக்கு ஆவிகளை ஓட்டுவதற்கு நான் உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன் என்றெல்லாம் இந்த பகுதிகளில் கொஞ்சம் விலாவாரியாக இயேசு ஆண்டவர் பணிக்கு அனுப்புவதற்கு முன்பாக ஒரு லாங் இன்ட்ரோடக்டரி டாக் அவங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் பார்க்க முடியும். இதை கேட்டுக்கொண்டிருந்த ஆட்களில் ஒருவர் யார் அப்படின்னா, யூதாசும் இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறார். அப்போ யூதாசும் பணிக்கு அனுப்பப்படுகிறார். அவர்கள் இருவருவராக அனுப்பப்படுகிற பொழுதும் அனுப்பப்படுகிறார், போகிறார். போரிடங்களில் அவர் இயேசுவின் நாமத்தில் நிறைய புதுமைகளை சொல்லுகிறார்கள். புதுமையை பார்க்க முடிகிறது. அவர்கள் சொன்னால் பேய்கள் எல்லாம் மச்சப்படுகிறது. அவர்கள் சொல்கிற வார்த்தையை கேட்பதற்கு மக்கள் ஓடி வருகிறார்கள். இப்படி எல்லாம் பணியெல்லாம் முடிச்சுட்டு வந்து அவங்களே இயேசுவிட்ட சொல்லுவாங்க, இயேசு ஆண்டவிட்ட சொல்லுவாங்க, நாங்கள் போகும்போது எங்களையும் நம்ப முடியல, எங்களை கண்டால் பேய்கள் ஓடுகிறது, நாங்கள் சொல்லுகிற வார்த்தையிலே நோய்கள் நீங்குகிறது, எங்களை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், விரும்புகிறார்கள் அப்படின்ற செய்தியெல்லாம் அவங்களே வந்து தான் சொல்லுவாங்க. பார்த்துக்கோங்க, இந்த கூட்டத்தில் யார் இருக்கிறா, யூதாஸ் இஸ்காரியோத் இருக்கிறார். கடவுள் வாய்ப்பு கொடுக்கிறார் அவருக்கு. இந்த கூட்டத்தில் தான் 12 பேரை அவர் தேர்ந்தெடுக்கிறார். இந்த 12 பேரை தேர்ந்தெடுத்த பிறகு இயேசு எண்ணிலடங்காத புதுமைகளை அதற்கு பிறகும் செய்கிறார். குறிப்பாக 5000 பேருக்கு உணவளிக்கப்பட்ட அல்லது 4000 பேர் என்று இரண்டு நற்செய்தியும் இரண்டு கருத்துக்களை சொல்கிறது இல்லையா. அந்த புதுமை செய்யும் போது பார்க்குறோம் பாருங்களே, இயேசு அந்த இடத்துல கேட்குறாரு, இங்கே உணவு இருக்குதான்னு கேட்குற பொழுது, இல்லாத ஒரு சூழலில் உங்களிடம் இருக்கிறதை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுகிற பொழுது, அங்கு இருக்கிறவர்கள் ஒரு சில பேர் கொடுக்கிற அந்த மீனையும் அப்பத்தையும் எடுத்து தந்தையாம் கடவுளுக்கு அவர் நன்றி கூறிய பிறகு அதை பிட்டு சிறகுகள் கையில் கொடுக்கிறார். கொடுக்கிற பிறகு கூடைகள் நிறைய ஏராளமாக மீதமானதை ஏழு கூடைகள் எடுக்கக்கூடிய அளவுக்கு, அங்கே 12 கூடைகள் எடுக்கக்கூடிய அளவுக்கு மிச்சமாக இருப்பதை விபிலியம் நமக்கு சொல்லுகிறது இல்லையா? இந்த புதுமை செய்யப்படுகிற பொழுதும் யூதாஸ் இஸ்காரியோத் இருக்கிறார், கடவுள் அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். இப்போ சீடர்கள் முக்கியமாக லூக்கா நற்செய்தி 9 அதிகாரத்தில் 16 வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர்கள் பிட்டு அவர்களுக்கு கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லப்படும். அப்போலாம் சீடர்கள் தன் கையில் எடுத்து அந்த அப்பத்தை பிட்டு கொடுக்குறாங்க, பிட்டு கொடுக்குறாங்க, பிட்டு கொடுக்க 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 பழகி கொண்டே இருக்கிறது. மீதமாக எச்சமாக அவர்கள் வாங்கி வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு உணவு பெருகுகிறது என்று சொன்னால், அந்த புதுமையை காணக்கூடிய ஒரு மனிதனாக யூதாஸ் இஸ்காரியோத் இருக்கிறார். இது போன்ற எண்ணிலடங்காத புதுமைகளை கண்ட பிறகாவது யூதாசுடைய மனம் மாறுமா என்ற வாய்ப்பை ஆண்டவர் அவர்களிடமிருந்து எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். சரி, இப்படி போய் கொண்டிருக்கிற நிலையில் அப்போ இந்த சீடர் குலத்திலே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த பணத்தை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை வந்து இந்த ப்ரோக்ரேட்டர், அட்மினிஸ்ட்ரேட்டர், பசார், என்ன வார்த்தை வேணாலும் சொல்லிக்கிறோங்க, பொருளாளர், அந்த பதவி யாருக்கு கொடுக்கப்படுது அப்படின்னா, யூதாஸ் இஸ்காரியோத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். மீண்டுமாக ஒரு சோதனையை விட்டு பார்க்கிறார், இந்த சோதனையில் விழுவானா, இந்த சோதனையிலிருந்து மீண்டெழுந்து வந்து உண்மையான அந்த இறையாட்சியுடைய விழுமியத்தை கற்றுக்கொள்வானா என்றெல்லாம் ஏசு ஆண்டவர் அவரிடமிருந்து அந்த சோதனையை எதிர்பார்ப்பதை பார்க்க முடியும். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த பணத்தை கையாளுகிற விதத்திலிருந்து அவருடைய குணத்தை கண்டுபிடித்து விடலாம் என்று நினைக்கிறார், அல்லது இந்த பணத்தை கையாளுகிற விதத்திலிருந்து அவருடைய குணத்தை மாற்றிக்கொள்வாரா என்று இயேசு எதிர்பார்க்கிறார். ஏன்னா மத்தேயு நற்செய்தி 9:19-20 அந்த 2 வசனம், 21 வசனம் கூட எடுத்துக்கோங்களேன், 19 வசனத்தை சொல்வார், உங்களுடைய செல்வத்தை நீங்கள் மண்ணுலகில் சேர்த்து வைக்காதீர்கள், இங்கு பூச்சியும் துரும்பும் அழித்துவிடும், கல்வனும் கண்ணமிட்டு திருடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா பணத்தினுடைய நிலையற்ற தன்மையை, இந்த செல்வத்தினுடைய, உலக செல்வத்தினுடைய நிலையற்ற தன்மையை இயேசுவே அந்த சீடர்களுக்கு சொல்லியிருக்கிறார். இதை கேட்கிற பொழுது யார் இருக்கிறான்? யூதாஸ் இஸ்காரியோத் இருக்கிறான். அதே யூதாஸ் இஸ்காரியோத்துக்கு தான் அன்று இந்த வார்த்தையும் சொல்லுகிறார், உங்கள் செல்வம் எங்கு இருக்கிறதோ அங்குதான் உங்கள் உள்ளமும் இருக்கும் அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கு. இது மக்களுக்கு சொல்லப்பட்டாலும் கூட தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் இருக்கிற யூதாஸ் இஸ்காரியோத் கொஞ்சமாவது அதையும் யோசிப்பார் என்று ஆண்டவர் எதிர்பார்த்து அவருக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். அந்த பொறுப்பு தான் என்ன பொறுப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பணத்தை கையாளக்கூடிய அந்த ப்ரோக்ரேட்டர் பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் யோசிச்சு பாருங்களேன், இந்த பொறுப்பை கடவுள் கொடுத்துருந்தார், ஜீசஸ் கொடுத்துருந்தார்னா யாருக்கு கொடுத்துருக்கணும்? முறப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நத்தானியலுக்கு அவர் கொடுத்துருக்கலாம் என்னுடைய பார்வையில். ஏன்னா யோவான் நற்செய்தி 1:47 வசனத்தை நீங்கள் வாச்சின்னு வச்சுக்கோங்களேன், நத்தானியலை கபடற்றவராக தூயவராக அவரே சொல்வார். அப்படின்னா ஒரு கரையில்லாத ஒரு மனுஷன், ரொம்ப தூய உள்ளத்தோடு இருக்கிற நத்தானியல்கிட்ட ஆண்டவர், நத்தானியலுக்கு ஆண்டவர் இந்த பொறுப்பை கொடுத்துருக்கலாம். நத்தானியல் கொடுக்கல, சரி அவரை விட்டாச்சு. வேற செகண்ட் சாய்ஸ் யாரை பார்த்துருக்கலாம் அப்படின்னா, லேவியை பார்த்துருக்கலாம், மத்தேயுவை பார்த்துருக்கலாம். ஏன்னா அவருடைய தொழிலே பணத்தை வசூல் செய்யக்கூடிய ஒரு பணி தான், வரி தண்டுபவராகத்தானே இருந்து சுங்கத்துறையில் சுங்கச்சாவடியிலிருந்து அவர் அழைத்தார் ஆண்டவர். அப்படின்னு பார்க்குற பொழுது பணத்தையெல்லாம் பெருசாக நினைக்காம, என்ற எவ்வளோ செல்வம் இருந்தாலும் இயேசு என்னை அழைத்திருக்கிறார், அந்த அழைப்பு தான் முக்கியம்னு சொல்லி ஏற்கனவே அந்த சோதனையை வென்றுவிட்டு வந்ததுனால என்னவோ தெரியல, ஜீசஸ் வந்து யாரை தேர்ந்தெடுக்கலாம், லேவியை தேர்ந்தெடுக்கல. ஆனால் தேர்ந்தெடுத்துருக்கணும், அவருக்கும் அந்த சான்ஸ் அவர் கொடுக்கல. 3வதாக ஒரு சான்ஸ் கொடுத்துருந்தா யார் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, யோவானுக்கு கொடுத்துருக்கலாம். இஸ் எ யங்ஸ்டர், அந்த யங்கஸ்ட்டு ஒரு டிசைபிள் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார், இளமையானவராக இருக்கிறாரு. 2வது, இயேசுவுக்கு ரொம்ப நெருக்கமானவராகவும் இருந்திருக்கிறார், அவருக்கு கொடுத்துருக்கலாம், அவருக்கும் கொடுக்கல. ஒருவேளை நல்ல பக்குவமான ஒரு நல்ல ஒரு முதிர்ச்சியான ஒரு ஆள் கொடுக்க நினச்சிருந்தார் அப்படின்னு சொன்னால், அவர் பேதுருவுக்காவது அந்த சாய்ஸை கொடுத்துருக்கணும், அவருக்கு அந்த சான்ஸ் கொடுக்கல. நத்தானியல் கொடுக்கல, லேவிக்கு கொடுக்கல, யோவானுக்கு கொடுக்கல, பேதுருவுக்கும் கொடுக்கல. இவங்க எல்லாரையும் பைபாஸ் பண்ணிவிட்டு யாருக்கு அந்த சான்ஸை ஜீசஸ் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லுவா, யூதாஸ் இஸ்காரியோத்துக்கு கொடுக்குறார். அப்படின்னா என்ன காரணம்? இதிலாவது அவர் தன்னை, தன்னுடைய உண்மை குணத்தை அல்லது தன்னுடைய நன்மைத்தனத்தை, நல்ல குணத்தை தன்னை வெளிப்படுத்துவார், தன்னை நிரூபிப்பார் என்று இயேசு ஆண்டவர் எதிர்பார்த்து தான் என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த சான்ஸை, இந்த பணத்தை நிர்வகிக்கக்கூடிய இந்த சான்ஸை வந்து ஜீசஸ் வந்து நம்ம யூதாஸ் இஸ்காரியோத்துக்கு கொடுக்கிறார். ஆனால் பணத்தை கண்ட உடனே, பணம் கைக்கு வந்த உடனே அவருடைய மனநிலை இன்னும் மோசமாகத்தான் போகிறது. பார்ப்பதையெல்லாம் பணமாக பார்க்க ஆரம்பித்து விடுகிறார். இந்த பணத்தை பார்த்த உடனே கடவுள் சொன்ன அந்த லுக்கா மத்தேயு நற்செய்தி 9:19-21 சொன்ன பார்த்தீங்களா, அந்த செய்தி அவர் காதில் விழுகலை. ஆண்டவர் செய்த புதுமைகள்லாம் இப்போ மறைஞ்சு போச்சு. பணம் மாத்திரம்தான் தெரியுது. கண் தெரியல. கடவுளுடைய செயலை பார்க்கக்கூடிய அந்த கண்கள் மறைக்கப்பட்டு போச்சு. அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்கக்கூடிய இந்த காதுகளும் அவருக்கு செவிடாகி போனது. இயேசு சொன்ன வார்த்தைகளை சிந்தித்து தியானித்து கொண்டிருந்த அந்த உள்ளமும் மழுங்கி போய்விட்டது. இந்த பணத்தை கண்டவுடனே எல்லாத்தையும் இழந்துட்டார். பணமே வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருக்கிறார். அதனால தான் இன்றைக்கி வாசிக்க கேட்டோம் இல்லையா, இந்த வாசக பகுதியில் கூட உண்மையிலே யோசிச்சு பாருங்கள். அந்த அம்மா மார்த்தா ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய விதத்தில், இறந்து போன என் சகோதரன் இத்தோடு வாழ்க்கை முடிந்து போய்விட்டது என்று நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் ஆண்டவரை நீங்கள் அவருக்கு உயிர் கொடுத்து கொண்டு வந்து இதோ இன்றைக்கி உங்களோட பந்தியில் அமர்ந்து உண்ணக்கூடிய அளவிற்கு அவனுக்கு ஒரு பாக்கியம் செஞ்சுருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற அந்த நேரத்தில், அந்த அம்மா செய்த மார்த்தாள் செய்த அந்த எண்ணெய் பூசி கூந்தலால் கால்களை தூய்மை செய்யக்கூடிய அந்த காரியத்தை பார்க்கிற பொழுது மார்த்தாவிடம் இருந்த அந்த நன்றியை யூதாஸ் நல்லா பார்க்க முடியல. இறந்து போன அந்த குடும்பத்தில் ஏற்பட்ட அந்த சந்தோஷத்தை, மீண்டுமாக உயிர்த்தெழுந்திருக்கிறானே அந்த லாசர், அதை பார்க்க முடியல. எல்லாவற்றையும் கடந்து என்னுடைய எஜமான் இயேசு ஆண்டவர், என்னுடைய குருவானவர் நேசித்து அவருடைய சீடர் மீண்டுமாக அவரோடு உட்கார்ந்திருக்கிறாரே, அவரோடு பேசுகிறாரே, அந்த சந்தோஷத்தையும் அவருக்கு பார்க்க மனசு இல்லை, பார்க்க முடியல. மனசு இல்லைன்னு சொல்றதை விட பார்க்க முடியல. கண்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு போனது. வச்சு பாருங்க எத்தனை விதத்தில் அவர் அடிபடுகிறார் பாருங்க. அடுத்தவங்க சந்தோஷத்தை கொண்டாட முடியல, அடுத்தவங்க சந்தோஷத்தில் இருக்கிற நன்மைத்தனத்தை கண்டுகொள்ள முடியல. எல்லாம் பணம் அப்படின்னு சொல்லி கடிவாளம் போட்ட குருதிரை போல பார்ப்பதெல்லாம் அவருக்கு பணமாக தெரிகிறதுனால தான் அந்த எண்ணெயை கூட அவர் எப்படி பார்க்கிறாருனா, இதை இத்தனை தனாரியத்துக்கு நான் வித்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அன்புக்குரியவர்களே, சீடர்கள் எல்லாருமே யூதாசை நல்லவங்க தான் நினச்சிட்டு இருந்தாங்க, நல்லவங்க தான் நினச்சிட்டு இருந்தார் இயேசு. ஏன்னா அவரை காட்டி கொடுக்கவே இல்லை, அவரிடம் இருக்கிற அந்த கெட்ட குணத்தை அவர் காட்டி கொடுக்கல. எப்படி நாம் சொல்கிறது, யோவான் செய்தி 13:29 நீங்கள் வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் சொல்வார், நீ செய்வதை விரைவில் செய் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொன்ன உடனே இவர்களாம் நினைத்து கொள்வார்கள், திருவிழாவிற்கு ஏற்பாடு செய்வதற்கும் ஏழைகளுக்கு உதவுவதற்காகவும் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார் என்று சீடர்கள் நினைத்து கொண்டார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு இயேசு யூதாசை வெளிப்படையாக அவர் காட்டி கொடுக்கவில்லை, ஆனால் அவருக்கு நிறைய அவ்வப்போது அவருக்கு இண்டிகேஷன் கொடுத்துட்டே இருக்கிறார். என்னை முத்தமிட்டு காட்டி கொடுப்பா என்றெல்லாம் சொல்லுகிறார் இல்லையா. ஆனால் பாருங்களே, அவர் இயேசு அவரை ஒரு இடத்துல கூட காட்டி கொடுக்கல. பார்த்துக்கோங்களேன், அப்பத்தை பிட்டு சீடர்களுக்கு கொடுக்கிற பொழுது அந்த கிண்ணத்தை ஒருத்த மாற்றி ஒருத்த அப்படியே குடிச்சுக்கிட்டு அதுலேருந்து தொட்டு அந்த அப்பத்தை உண்ணுகிற பொழுது யூதாசிட்ட வரும்போது அவனை கொடுக்காத அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஏன், என்னிடம் என்னோடு சேர்ந்து உட்கார்ந்து இந்த கிண்ணத்தில் தொட்டு பருகிறவன் தான் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால அவன் கொடுக்காதீங்க அப்படின்னு இயேசு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தான்னா அவரை கண்டுபிடிச்சிருக்கலாம். இன்னொரு காரியம், இயேசு எல்லாருடைய பாதங்களையும் அந்த இறுதி உணவுக்கு முன்பாக கழுவினார் இல்லையா. அப்போ ஒருவேளை யூதாசுடைய பாதத்தை கழுவாமல் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஏன் இயேசு யூதாசுடைய பாதத்தை கழுவாமல் இருக்கிறார் அப்படின்னு ஒரு டவுட் வந்திருக்கும். கண்டுபிடிச்சிருப்பாங்க, இவன் தான் இயேசு காட்டி கொடுக்குறான். முத்தமிட்டு காட்டி கொடுக்கிற பொழுது அவனை தள்ளி விட்டிருந்தார்னா கூட அந்த இடத்துலையும் அவரை கண்டுபிடித்திருப்பார்கள். யூதாஸ் தான் இந்த இடத்துல காட்டி கொடுக்கக்கூடியவனாக நம்மிடம் இருக்கிற கருப்பாடு என்பதை சீடர்கள் கண்டுகொண்டிருப்பார்கள். ஆனால் இயேசு அப்போ கூட அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறார், பாதத்தை கழுவும் போத கூட சான்ஸ் கொடுக்குறார். இப்போவாவது புரிஞ்சுக்கோ, பணம் தான் வாழ்க்கையை நினைக்காத, இப்போயாவது புரிஞ்சுக்கோ. அந்த இடத்துல யூதாஸ் புரிஞ்சுக்கொள்ளங்க. முத்தமிட்ட பொழுது ஆண்டவர் முத்தமிட்டு காட்டி கொடுக்குற பொழுது ரபி என்று இவன் கட்டி கொடுக்கிற பொழுது அவர் தான் அவனை கட்டிப்பிடிச்சார், அப்பையும் காட்டி கொடுக்கல. தன்னோடு உணவு உண்ணுகிற பொழுது கூட அந்த மனசு அவருக்கு தோணவே இல்லை, ஆகா நம்ம தப்பு செய்ய போகிறோமே, இவர் சொல்கிறாரே, நமக்கு இயேசு ஆண்டவர் குத்தி காமிக்கிறாரே, சுட்டி காமிக்கிறாரே அப்படின்ற எண்ணம் அப்பவும் அவனுக்கு என்ன செய்யலை, வரவே இல்லை. இத்தனை சான்ஸ் கொடுக்குறாரு பாருங்களேன், இத்தனை சான்ஸ் கொடுத்தாரு. கடைசியாக ஒரு எண்ணெய்க்கு காசாக பார்த்தவர் கடைசியில் ஜீசஸையே காசாக தான் பார்க்குறார். நான் அப்படி தான் பார்க்குறேன். இயேசுவை காட்டி கொடுத்தால் எனக்கு எவ்வளவு பணம் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குற அந்த நேரத்தில் இயேசுவுக்கு அந்த வெள்ளிக்காசை அவர் விலையாக வைக்கிறார். படைத்தவனுக்கே பணத்தால் மதிப்பிடக்கூடிய அளவிற்கு யாருடைய எண்ணமும் யாருடைய குணமும் போயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம யூதாசுடைய எண்ணம் போயிடுச்சு. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த யூதாசுடைய குணம் நமக்குள்ளே நிறைய நேரங்கள் இருக்குது. ஆண்டவருடைய கணிப்பு ஒருபோதும் தவறாக போவதே இல்லை. ஏனென்று சொன்னார், அவர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார், அவரிடம் யாரும் யாரை பற்றியும் சொல்வதற்கு தேவையே இல்லை, உள்ளத்தை ஆய்ந்தவராக அவர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி அன்புக்குரியவர்களே, பணத்தால் எல்லாத்தையும் மதிப்பிட்டலாம் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். இல்லைங்க, ஒரு குறிப்பிட்ட அளவு வரை தான் பணம் போகும். பணம் பாதாளம் வரை பாயும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பாதாளத்தோடய வாழ்க்கை முடிய போது பரலோகம்னு ஒன்று இருக்குதே, அதை நம்ம யோசிச்சு பார்க்கறது இல்லையே. பாதாளத்துக்கு போகிறதுக்கு பணம் தேவை, உறுதியாக தேவை. நீங்கள் வச்சுக்கோங்க, எவ்வளோனாலும் வச்சுக்கோங்க. ஆனால் பரலோக ராஜ்யம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை நாம் கண்டுகொள்வதற்கு விண்ணக பேரின்பம் அப்படின்றத நம்ம அடையணும் அப்படின்னு சொன்னால், இந்த பணத்தை தாண்டிய நல்ல குணங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஜீசஸ் கடைசி வர ஜூதாஸுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருந்தார். கடைசி மூன்று முறை அந்த சான்ஸ் கொடுத்தாரு. அவனை பற்றி தெரிஞ்சிருந்தும் கூட அந்த சீடர்களை ஒருவராக வச்சு அவனுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங்லாம் கொடுத்து அவருக்கு எவ்வளவோ சொன்ன போதும் கூட கடைசியாக அவர் ஜீசஸுக்கே விளை வைக்கக்கூடிய அளவுக்கு வந்து நின்னார். அவருடைய நிலைமை நம்ம எல்லாருக்கும் தெரியும். கடைசியாக நாண்டு கொண்டு மாண்டு போனார் என்று விபிலியம் நமக்கு சொல்லுகிறது. அன்பு சகோதரிகளே, அருமை சகோதரிகளே, இந்த நாளில் இந்த நாளில் நாம் சிந்திப்பதற்கு அல்லது இந்த யூதாசுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லுகிற செய்தியாக நான் பார்ப்பது என்னவென்று சொன்னால், நல் மனமாற்றம் நமக்கு தேவை. நல் மனமாற்றம் நமக்கு தேவை. இரண்டாவது முக்கியமான காரியம், ஏன் யூதாஸ் இவ்வளோ தூரம் மோசமாக போன அப்படின்னா, அவனுக்குள் இருக்கிற சுயநலம் தலைதூக்குகிறது. சுயநலத்தால் மாண்டு போனவன் தான் இந்த யூதாஸ். சுயநலம் அவ்வளவு தூரம் இருக்கிறது, எதில் இருந்தாலும் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒரு பார்வை அவனுக்குள்ளே வந்துருச்சு. சரி, அந்த 300 தனாரியை வந்துச்சுன்னா அதுலேருந்து தனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கமிஷன் பார்த்து கடைசியில் வாழ்க்கை இழந்து நிற்கிறான் இல்லையா. சுயநலம் மேலெழுந்தது என்று சொன்னால் வாழ்க்கை அழிந்து போகும், அதான் சொல்லுகிறார். இந்த சுயநலத்தை நமக்குள் வளர்க்கக்கூடிய ஒரு காரியம் தான் நம்ம விரும்பி சேர்க்கிற பணம். அதைத்தான் யூதாஸ் இன்றைக்கி இந்த காரியத்தில் செஞ்சுருக்கார். மூணாவது ஒரு காரியம், முதல்ல சுயநலத்தை வேறறுப்போம், ரெண்டாவது மனமாற்றத்திற்கான வழியை கண்டுபிடிப்போம், மூணாவது என்ன அப்படின்னு சொன்னால், நம்மை சூழ்ந்திருக்கிற நம்மை சூழ்ந்து வாழ்கிற யூதாஸ் இஸ்காரியத்துகளை நாம் கண்டுகொண்டு அவர்களுக்கு நல்வழி காட்ட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காரியத்தை இந்த நாளில் நாம் இணைந்து சிந்திப்போம். குறிப்பாக ஒரு வசனம் திருப்பாடல் 139:23-24 வசனம் இவ்வாறாக சொல்கிறது, இறைவா என் உள்ளத்தை ஆய்ந்து அறியும், என் எண்ணங்களை அறியுமாறு சோதித்து பாரும், உன்னை வருத்தும் வழியில் நான் செல்கிறேனா என்று பாரும், என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தும். இது உங்களுடைய ஜெபமாக இன்றைக்கு மாறட்டும். திருப்பாடல் 139:23-24 வசனம் சொல்கிறது இல்லையா, இறைவா என் உள்ளத்தை ஆய்ந்து அறியும், என் எண்ணங்களை அறியுமாறு சோதித்து பாரும், உன்னை வருத்தும் வழியில் நான் செல்கிறேனா என்று நீரே பாரும், என்றும் உள்ள வழியில் என்னை நன்னிலையில் வழி நடத்தும் என்று சொல்லுகிறது. அன்பு சகோதரிகளே, அருமை சகோதரிகளே, இந்த காணொளி வாயிலாக இந்த திருப்பலியை காணுகிற நாம் இயேசு ஆண்டவருடைய இறப்பை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். ஒரு வருத்தமான ஒரு சூழல், நம்முடைய குடும்பத்தில் ஒரு இழப்பு நமக்காக காத்திருக்கிறது. இது குடும்பத்தில் ஒரு இழப்பு அல்ல, குடும்பத்தினுடைய அச்சாரமாக இருக்கிற இயேசு ஆண்டவருடைய இழப்பை சந்திக்கப் போகிறோம். இந்த இழப்புக்கு பின்பாக வருகிற அந்த உயிர்ப்பு பாஸ்கு மாற்றி நமக்கு சொந்தமாக வேண்டும் என்று சொன்னால், நமக்கு சொந்தமாக வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரே என் வழியை ஆய்ந்து அறிந்து தெளிந்து நடக்க எனக்கு அருள்தாரம் என்று சொல்லி ஜெபிப்போம். குறிப்பாக வர இருக்கின்ற 7 நாட்களுமே இயேசு ஆண்டவருடைய இறுதி 7 நாட்களில் நடந்த நிகழ்வுகள் தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த நாள் சிந்தனையாக யூதாஸ் வாழ்க்கை நமக்கு சொல்லுகிற இந்த படிப்பினையை வாழ்வாக்கி கொள்ள இறையருள் வேண்டி இந்த வழியிலே சிறப்பாக ஜெபிப்போம். ஆமேன். ஆண்டவர் அனைத்துலக நிறைவாய் போற்றுகிறோம். அருட்பறிக்கிறந்த அப்பத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். நிலத்தினுடைய மனிதனுக்கின் பயணமான அந்த அப்பத்தை உயிர்ப்பு கொடுக்கிறோம். இவை எங்களுக்கு வாழ்வழிக்கும் ஆன்ம உணவாக மாறும்.
கண்களை நான் தந்திருப்பே, கண்களுக்கோ பார்வை இல்லை. கண்களை நான் தந்திருப்பே, கண்களுக்கோ பார்வை இல்லை. இறைவா உன் பாதத்தில் உள்ளத்தை நான் வைத்தேன், உள்ளத்தில் ஞானம் இல்லை. காய்தே போனே, கண்ணீரும் கண்ணில் இல்லை. அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே.